إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே இன்றைய குத்பாவிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தஅவா பணியிலே எந்த அளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்கிக் கொண்டார்கள் என்ற செய்திகளை அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே சத்திய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரிடத்திலும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை வேண்டும். அந்த பொறுமையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்த நேரத்திலே அவர்களுக்கு எல்லா வழியிலிருந்தும் கஷ்டங்களும் துன்பங்களும் வர ஆரம்பித்தன. அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னதாக மக்காவிலே இருந்த அவர்களுக்கான சிறப்புகளை வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏகமனதாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவராக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எதிரி என்று சொல்வதற்கு மக்காவிலே யாருமே இருக்கவில்லை. அந்த அளவு அனைவரும் அவர்களுக்கு உதவியாளர்களாக அன்புள்ளவர்களாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். ஆனால் எப்பொழுது சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இருந்துதான் அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வர ஆரம்பித்தன. அப்படியான அந்த காலகட்டத்திலே அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தஅவாவுடைய பிரச்சாரத்தை தாங்க முடியாத ஒரு கட்டத்திலே குறைசிகளின் ஒரு கூட்டத்தார்கள் அபூ தாலிபிடத்திலே வருகிறார்கள். ஏனென்றால் அபூ தாலிப் தான் நபிகளாரை 8வது வயதிலிருந்து பராமரித்த ஒரு வனப்பு தந்தையாக இருந்தார்கள். அப்படி இருந்ததனால அவர்கள் சொன்னால் முகம்மது கேட்டுக்கொள்வார், அவர் சொன்னால் முகம்மதுடைய இந்த வேகத்தை அடக்கிவிடலாம் ஒடுக்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு குறைசிகளுடைய கூட்டம் உண்டு அங்கே வந்தார்கள். அவர்கள் வந்து அபூ தாலிபை பார்த்து சொல்கின்றார்கள், அபூ தாலிபே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் இந்த மக்காவிலே எவ்வளவு நிம்மதியாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த இந்த நிலைமையிலே உங்களது சகோதரனின் மகன் இங்கு வந்து செய்த இந்த பிரச்சாரத்தின் மூலமாக எங்களது தெய்வங்கள் பழிக்கப்படுகின்றார்கள், எங்களது முன்னோர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள், அதனால் இந்த முகம்மதை நீங்கள் அழைத்து அவருடைய இந்த பணியை விட்டுவிடுமாறு பண்டைய காலத்தை போல முன்னைய காலத்தை போல அவரை சும்மா இருக்குமாறு சொல்லுங்கள் என்று சொன்னபோது இந்த அபூ தாலிப் என்ன செய்கிறார், தனது மகன் அகீல் என்பவரை அழைக்கிறார். அழைத்து முகம்மதை அழைத்துவாரும் என்று மகனை பார்த்து சொல்கின்றார். அப்பொழுது அவர் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து முகம்மதே, இந்த மக்கள் உம்மை பற்றி நிறைய முறைப்பாடு செய்கின்றார்கள், அதனால நீர் உம்முடைய இந்த பணியை நீ விட்டுவிடும், உமக்கு ஏன் இந்த பிரச்சனை, உமக்கு ஏன் இந்த சிரமம், அதனால நீ இதற்கு முன்னால எப்படி இருந்தீரோ அதே போல இருந்து கொள்ளும் என்று சொல்லி அபூ தாலிபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தின் பால் தம்முடைய தலையை உயர்த்தினார்கள், சூரியனை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அபூ தாலிபை நோக்கி சொன்னார்கள், இந்த சூரியனிலிருந்து ஒரு துண்டை நீங்கள் கொண்டு வந்து என்னுடைய கையில் தந்து நீங்கள் இதை விட்டுவிடுமாறு சொன்னாலும் ஒரு நாள் நான் இதை விட்டுவிடப் போவதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை அபூ தாலிபுடைய அந்த வேண்டுகோளை மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது அபூ தாலிபுக்கு தெரிந்து விட்டது, இந்த முகம்மதை இனிமேல் கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிந்து விட்டதனால அவர் அங்கு வந்த குறைசிகளை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் உங்களது வழியிலே சென்று விடுங்கள், இந்த முகம்மதை இதற்கு மேல் என்னால் வற்புறுத்த முடியாது என்று சொல்லி அபூ தாலிபு அனுப்பிவிடுகின்றார். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் நபிகளாரை எப்படியும் அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு கூட்டமாக வந்து அபூ தாலிபுடைய துணையோடு அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம் என்ற அந்த இருமாப்போடு வந்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒருபோதும் அவர்கள் இணங்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்ல, இப்படி பல கட்டங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குறைசிகள் பிரச்சாரத்திலிருந்து தடுக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதில் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எப்படி என்றால், உத்பத்தி மினு ரபியா என்று சொல்லக்கூடியவர் அன்று மக்காவிலே இருந்த மக்கத்து தலைவர்களிலே குறைசி தலைவர்களிலே முக்கியமான ஒருவராக இருந்தார். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சகாக்களை பார்த்து தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் முகம்மதிடத்திலே தனிமையாக செல்வேன், நான் அவருக்கு சில புத்திமதிகளை சொல்லுவேன், அவர் நான் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு தன்னுடைய போக்கை விட்டு விடுவார் என்று சொல்லிவிட்டு இந்த உத்பா என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போகிறார். போய் சொல்லுகிறார், இப்னு அகி, எனது சகோதரின் மகனே, அராக அவுசத்த அவுசத்னா பைத்தன் வாஃபுலனா மக்கானன் வகது அதுகல்த அலா கௌமிக்க மாலம் யுதுகில் ரஜுலுன் அலா கர்னின் மிஸ்லஹு ஃபைதா. அதாவது அவர் சொல்லுகின்றார், அதாவது எனது சகோதரனின் மகனே, உத்துபாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவு முறையாகவும் இருந்தார். அவர் சொல்லுகின்றார், எனது சகோதரனின் மகனே, நீர் எங்களது சமூகத்திலே மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றீர், எங்களது வீட்டு சூழலுக்கு மத்தியிலே நீரும் எங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றீர், அது மாத்திரமல்ல எங்களுக்கு மத்தியிலே நீ ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றீர், ஆனால் எங்களது சமுதாயத்திலே இதுகால வரைக்கும் எந்த ஒருவரும் கொண்டு வராத சில செய்திகளை எல்லாம் நீ கொண்டு வந்திருக்கின்றீர், அதனால நான் உங்களிடத்திலே ஒரு முக்கியமான சில செய்திகளை சொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். அதாவது நீர் இந்த சமுதாயத்திலே ஒரு சிறந்த செல்வந்தராக மிகப்பெரிய ஒரு செல்வச்சீமானாக ஆக வேண்டும் என்று நீர் விரும்புவதாயிருந்தால் சொல்லு, நாங்கள் எல்லோரும் எங்களது செல்வங்களை ஒன்று சேர்த்து உன்னை இந்த மக்காவிலேயே இந்த அரேபியாவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக உன்னை நாம் மாற்றிவிடப் போகின்றோம், அதே போல நீர் இந்த சமுதாயத்தில் தலைமைத்துவத்தை விரும்புகின்றவராக இருந்தால் சொல்லும், நாங்கள் எல்லோரும் உம்மை தலைவராக ஏற்றி உம்மை கண்ணியப்படுத்துகின்றோம், அப்படி இல்லை உமக்கு ஏதாவது ஒரு நோய் இருப்பதாக நீ சொன்ன அந்த நோயை குணப்படுத்துவதற்காக உமக்கு சக்தி இல்லை வசதி இல்லை என்று சொன்னால் நீர் சொல்லும், நாம் மிகச்சிறந்த ஒரு வைத்தியரை அழைத்து கொண்டு வந்து உம்முடைய நோயை நாம் குணப்படுத்துகின்றோம், அது மாத்திரமல்ல உமக்கு ஆட்சி பதவி தேவையா, நீ ஒரு அரசனாக மாற வேண்டுமா, நீர் சொல்லும் உம்மை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு அரசனாக ஆக்கிவிடுகின்றோம் என்று இப்படியான நான்கு வகையான நிபந்தனைகளை அவர்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த உத்பத்து பின் ரபியா என்பவர் முன்வைக்கின்றார். இப்படி சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு செய்திக்கும் காது கொடுக்காமல் எந்த ஒரு செய்திக்கும் மதிப்பளிக்காமல் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஹாமீம் சஜதா என்ற சூராவை ஓதத் தொடங்கினார்கள். இப்பொழுது உத்பா என்பவர் இதை காது கொடுத்து கேட்க நிர்பந்திக்கப்படுகிறார். இதுக்கு முன்னால உத்பா குர்ஆனை கேட்கவில்லை, குர்ஆனை காது கொடுத்து கேட்கவில்லை. காரணம், அந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற விருப்பமும் அவருக்கு இருக்கவில்லை, அப்படியான ஒரு சூழலும் அவருக்கு உருவாகவில்லை. ஆனால் இன்று அந்த சூழல் உருவாகிவிட்டது. ஏனென்றால் இந்த முகம்மது தனது பதிலை சொல்ல வேண்டும் என்று இந்த உத்பா எதிர்பார்க்கின்றார். அப்படி எதிர்பார்த்து அவர் அமைதியாக நபிகளாருடைய பதிலுக்காக காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாமீம் சஜதா சூராவை ஓத ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி ஓதி ஓதி வரும்புகின்ற நேரத்தில் சஜதாவுடைய ஒரு வசனம் வருகின்றது. அந்த வசனம் வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்கின்றார்கள். சஜதா செய்கின்ற நேரத்தில் இந்த உத்பா என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த குர்ஆனை லைத்து போய் இந்த குர்ஆனை காது தாழ்த்தி கேட்டு ஆச்சரியத்தோடு இருந்த இந்த உத்பா அந்த சஜதாவுடைய வசனம் வரும்போது தன்னுடைய இரண்டு கைகளையும் முதுகுக்கு பின்னால் வைத்து அப்படியே அவர் சாய்ந்து அவர் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவுடைய வசனம் முடிந்ததற்கு பின்னால பாக்கி வசனங்களையும் அவர்கள் ஓதி முடித்தார்கள். அப்படி ஓதி முடித்ததற்கு பின்னால இந்த உத்பா எதுவும் பேசாமல் எழுந்து செல்கிறார். அப்படி எழுந்து சென்று தன்னுடைய சமுதாயத்துக்கு முன்னால் போகின்ற நேரத்தில் அந்த மக்கள் உத்பாவுடைய வருகையை பார்த்து என்ன கதைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? உத்பா எங்களிடமிருந்து போகும்போது இருந்த சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவருடைய முகத்தில் காண முடியவில்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, உத்பா வரட்டும் என்று சொல்லி அவர்கள் உத்பாவுடைய வருகைக்காக அப்படியே காத்திருக்கிறார்கள். அவருடைய தூரத்திலே வரும்போது அவருடைய நடையை பார்த்து, அவருடைய பாவனையை பார்த்து, அவருடைய முகபாவனையை பார்த்து அவர்கள் மாற்றத்தை கண்டுகொள்கிறார்கள். அப்படி உத்பா அவர்களுக்கு மத்தியிலே வந்ததுக்கு பின்னால அவர் சொல்லுகின்றார், மக்களே, நீங்கள் எதிர்பார்க்கின்றவாறு அந்த முகம்மது இல்லை. இதுகால வரைக்கும் நான் காது கொடுத்து கேட்காத ஆச்சரியமான ஒரு செய்தியை அவர் ஓத நான் கேட்டுவிட்டேன். அதனால நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் அவருடைய போக்கிலே அவரை விட்டுவிடுங்கள். அவரை கொண்டு இந்த அரேபியாவுக்கு சிறப்பு வருமானா? அந்த சிறப்பு அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்த்துத்தான். அப்படி இல்லை, அவரை அயல் நாட்டு மன்னர்கள் யாராவது அல்லது எல்லோரும் சேர்ந்து அவரை அடக்கி ஒடுக்கி விடுவார்களா இருந்தா நமக்கு பிரச்சனையே தீர்ந்துவிடும். ரெண்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு சிறப்பு வந்தால் அந்த சிறப்பு நமக்கும் தான். அவருக்கு யார் மூலமாகவாவது நெருக்கடி வருமாயிருந்தா அந்த நெருக்கடி அவருக்கு மட்டும்தான், அதுல நாம சிக்க மாட்டோம். அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அந்த மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர் சொல்லி காட்டுகின்றார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த எப்படியாவது கட்டுப்படுத்தி விடலாம் என்பதற்காக இப்படி ஒரு முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு பார்த்தார்கள். அதுவும் அவர்களுக்கு நடக்கவில்லை. இப்பொழுது இன்னும் ஒரு முயற்சி செய்கின்றார்கள். எப்படி? அவர்களிடத்திலே ஒரு அதாவது ஆலோசனை சபை ஒன்றிருக்கின்றது. அந்த சபையிலே ஒரு முடிவெடுக்கின்றார்கள். முடிவெடுத்து முகம்மதிடத்திலே போய் சமரசம் பேசுவோம் என்று சொல்லி சமரசம் பேச போகிறார்கள். சமரசம் பேச போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், முகம்மதே, நீர் உம்முடைய பிரச்சாரத்தை நீ செய்வதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டீர். அதனால நமக்கு மத்தியில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்துவோம். அதாவது நீர் ஒரு வருடத்துக்கு எங்களது ரப்பை வணங்கு, நாம உன்னோடு சேர்ந்து நாமும் நீரும் நாமும் எல்லோரும் சேர்ந்து அந்த ரப்பை வணங்குவோம். அடுத்த வருஷத்துக்கு நாம எல்லோரும் சேர்ந்து உம்முடைய ரப்பை வணங்குவோம். இப்படி ஒரு சமரசம். இந்த சமரச பேச்சுக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த சமரசத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டான். அதாவது எந்த ஒரு விஷயத்தில் நபிகளாருடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டுமோ அப்பொழுது அல்லாஹ் வஹி இறக்குவான். இது போல என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்காவாசிகள் வந்து கேட்கிறார்கள், சிஃபுல்லனா ரப்பக்கையா முஹம்மத், முஹம்மதே உம்முடைய ரப்பை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லு, நீர் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் என்ற அந்த ரப் இருக்கின்றானே, அந்த ரப்பை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லு என்று உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் மௌனியாகினார்கள். காரணம் என்ன? கேள்வி கேட்டது நபிகளாரை பற்றி அல்ல, அந்த நபிகளாருடைய ரப்பை பற்றி தான் கேள்வி கேட்கிறார்கள். அதனால அந்த ரப்பை பற்றி அவன்தானே சொல்ல வேண்டும். நபி அவர்கள் மௌனித்து விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா இறக்குகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். நபியே நீர் சொல்லும், அல்லாஹு அவன் ஒருவன், அவன் எந்த தேவையும் அற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹுவை பற்றி அல்லாஹுவே நம் அந்த இடத்திலே அந்த மக்களுக்கு விளக்கம் சொன்னான், வஹி இறக்கினான் என்பதை பார்க்கின்றோம். இதே போல இந்த மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமரசம் பேசுகிறார்கள். சமரசம் பேசிய நேரத்தில் நபி அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹு அந்த சமரசத்துக்கு பதில் சொல்கிறான், قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي دين. நபியே நீர் சொல்லும், நிராகரிப்பவர்களே காபிர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதை நீங்களும் வணங்க மாட்டீர்கள், நீங்கள் வணங்குவதை நான் ஒருபோதும் வணங்கக்கூடியவனே அல்ல, நான் வணங்குவதையும் நீங்கள் ஒருபோதும் வணங்கக்கூடியவர்கள் அல்ல, உங்களது மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்று சொல்லுமாறு அல்லாஹு தஆலா இந்த சூராவை இறக்கினான். இந்த சூரா நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கின்றது. என்ன? ஆசிய நாடுகளிலே வாழுகின்ற நாமெல்லாம் முஸ்லிம் அல்லாத மக்களில் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளிலே வாழுகின்றோம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும்பான்மை. அப்படியான நாடுகளில் அந்த முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தோடு, பெரும்பான்மை சமுதாயத்தோடு நமக்கு பல நெருக்கடிகள் வருகின்ற நேரத்திலெல்லாம் சமரசம் பேசுகின்ற ஒரு சில நிலைமைகள் ஏற்படுவது உங்களுக்கு தெரியும். அண்மையில் நீங்கள் அதாவது பேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்லே எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இலங்கையிலே ஒரு பள்ளிவாசல்ல பௌத்த சமயத்துடைய சில ஆராதனைகள் படிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது என்ன? அதாவது சமரசமாக நடந்து கொள்வோம் என்ற அந்த ஒரு ஏற்பாட்டில பாத யாத்திரை ஒன்று சென்றார்கள். அதாவது சமாதான பாத யாத்திரை. அந்த சமாதான பாத யாத்திரையில முஸ்லீம்களும் முஸ்லிம் அல்லாத பெரும்பான்மை மக்களும் பௌத்த மக்களும் சேர்ந்து அந்த பாத யாத்திரை சென்று விட்டு அவ பாத யாத்திரையை முடித்த உடனே அவர்களுக்கு ஒரு குளிர்பானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்குள் அழைத்தார்கள். பள்ளிவாசலுக்குள் அழைக்கின்ற நேரத்தில் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகின்ற போது அந்த மதகுருக்களுடைய கால்களை ஒருவர் கழுவி கொண்டிருந்தார், இன்னும் ஒருவர் தவளை வைத்து அந்த காலை துடைத்துக் கொண்டிருந்தார். இப்படி அங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட மதகுருக்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லோருடைய கால்களும் கழுவப்பட்டன, அத்தனை கால்களும் துடைக்கப்பட்டன. இப்படி அவர்கள் எல்லோரும் அமர வைத்து அவர்களுக்கு குளிர்பானம் பங்கிடப்படுகின்றது. அந்த குளிர்பானத்தை பங்கிடுகின்ற நேரத்தில் அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பௌத்த மத ஆராதனையை அவர்கள் ஓத தொடங்கிவிட்டார்கள், படிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கு பிரித்து என்று சொல்வார்கள், பனை என்று சொல்வார்கள். அப்படியான அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் அங்கு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இது எதனால் ஏற்பட்டது தெரியுமா? அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு புதிய ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்களே, அந்த தத்துவத்தின்படி அவர்களோடு சமரசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்த அந்த முயற்சியின் பயனாகத்தான் பள்ளிவாசலுக்குள்ளே இணை வைக்கின்ற சமுதாயத்துடைய ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நிலைமை அங்கு ஏற்பட்டதை பார்க்கின்றோம். அப்படியான நிலைமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமாயிருந்தா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை நாம் நன்றாகவே படிக்க வேண்டும். அந்த வரலாற்றிலே நமக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான பாடம் தான் இந்த சூரத்துல் காஃபிரூன். அந்த மக்கள் வந்து என்ன சொன்னார்கள்? சண்டைக்கு அவர்கள் தயாரில்லை, சமாதானத்துக்கு தயாராகிவிட்டார்கள். நபிகளை நபிகளாலே எதிர்த்து பார்த்தார்கள், அடித்து பார்த்தார்கள், அவர்களுடைய மேனியிலே அவர்கள் அவர்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து பார்த்தார்கள், சஹாபாக்களுக்கு அடித்து துன்புறுத்தி பார்த்தார்கள், பாலைவன மணலிலே வைத்து சுடுமணலிலே வைத்து வேதனை செய்து பார்த்தார்கள். எதுவுமே நடப்பதாக இல்லை, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார்கள். இனி இவர்களோடு இணங்கிச் செல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பின்னால்தான் அவர்கள் வந்து சமரசம் பேசுகின்றார்கள். என்ன சமரசம்? எங்களது இறைவனை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, நீரும் உம்முடைய தோழர்களும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு வணங்குங்க, அந்த வருஷம் முடிய அடுத்த வருஷத்துக்கு நாம எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய ரப்பை வணங்குவோம் என்று அந்த மக்கள் சமரசம் பேசினார்கள். அந்த சமரசத்துக்கு தான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி அவர்களுடைய அந்த எண்ணத்தை முறியடிக்கின்றான். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய இன்னல்களை எல்லாம் பொறுத்து கொண்டுதான் அவருடைய தாவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நாம வரலாற்றிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நாம வாழுகின்ற சவுதி அரேபியா போன்ற இந்த நாட்டிலே நமக்கு கஷ்டங்கள் கிடையாது, துன்பங்கள் கிடையாது. நேரத்துக்கு தொழுது கொள்கின்றோம், அதாவது தெருவுக்கு ஒரு பள்ளிவாசல், ஒரே தெருவுக்கு பல பள்ளிவாசல்கள், அதாவது நமக்கு மார்க்கத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாத ஒரு நிலைமையை நாம் இங்கு காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில நாம் இந்த நாட்டை வைத்து மதிப்பிட்டு நமது நாட்டை நாம் அங்கு கணக்கில் எடுக்க முடியாது. நமது நாட்டுடைய நடைமுறை வேறு, இந்த நாட்டுடைய நடைமுறை வேறு என்பது நமக்கு தெரியும். நமது நாடுகளிலே, அதாவது காஷ்மீரிலே 8 வயது சிறுமி ஒருத்தி எந்த அளவு கோரமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் என்ற அந்த செய்தியை நாம அழுது அழுது கண்ணீர் வடித்து வடித்து அந்த சம்பவத்தை பார்த்தோம், கேட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படியான நாடுகள்ல அத்தகைய துன்பங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆனா இது இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? இதனுடைய முடிவு நமக்கு சுவர்க்கம் காத்துக் கொண்டிருக்கின்றது. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், ஈமானை விட்டு கொடுக்காமல் நீங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தஅவாவுடைய பாதையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்களோ அதே போல நீங்களும் உறுதியாக இருப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்ற நற்செய்தியைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, இன்னும் ஒரு சம்பவம் இந்த ஹுத்பாவிலே சொல்லப்பட்ட ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது நபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு முன்னால் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற நேரத்தில் மக்கத்து குறைசிகள் ஒரு கூட்டம் அங்கே நிறைந்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் பாட்டில வந்து நேராக சென்று ஹஜர் அஸ்வதை முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு காபாவை அப்படியே ஒரு சுத்து சுத்துகின்றார்கள். ஒரு சுத்தி வருகின்ற போது அந்த குறைசிகள் எல்லாம் நபிகளாரை முறைத்து பார்க்கிறார்கள், கடுமையான கோபத்தோடு முறைத்து பார்க்கிறார்கள். மீண்டும் நபி அவர்கள் இன்னொரு சுத்து சுத்துகிறார்கள். அந்த நேரத்திலும் இரண்டாவது சுத்து சுத்தி முடித்ததுக்கு பின்னாலும் நபிகளாரை திட்டுகிறார்கள். மூன்றாவது சுத்து சுத்துகிறார்கள். அப்பொழுதும் அவ்வாறே நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அதாவது மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்பதற்கு நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். அப்படி எச்சரிக்கிற நேரத்தில் நபிகளாருடைய அந்த எச்சரிக்கை அங்கிருந்த ஒரு சில மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் நபி அவர்கள் நல்ல மனிதர், உண்மை பேசுகின்றவர், மக்களுக்கு இரக்கம் காட்டுகின்றவர், யாருக்கும் எந்த துன்பத்தையும் செய்யாதவர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்பதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வந்து நபிகளாருக்கு சமாதானம் சொல்கின்றார்கள், முகம்மது, நீங்கள் இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம், இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் இப்படி சாபமிட வேண்டாம், நீங்கள் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் ஒரு கண்ணியமானவர், நீங்கள் சிறந்தவர், உயர்ந்தவர், நீங்கள் அதாவது இந்த மக்களைப் போல அறிவீனமானவர் அல்ல என்று சொல்லி நபிகளாரை சமாதானப்படுத்துகின்றார்கள். அதாவது நபி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால், நபி அவர்கள் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் அந்த மக்காவாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து அச்சங்கொள்கின்ற ஒரு நிலைமையை நாம் கண்டிருக்கிறோம். அதாவது அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு அச்ச உணர்வையும் கூட அந்த எதிரிகளுடைய உள்ளத்திலே போட்டிருக்கிறான் என்பதை நாம இதிலிருந்து காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால சகோதரர்களே, நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கின்றது. இந்த நாட்டிலே வாழுகின்ற நாமெல்லாம், இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாமெல்லாம், நமது ஊர்களிலே இந்த மார்க்கத்தை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நமது குடும்பங்கள் குடும்பத்திலே இஸ்லாம் இருக்க வேண்டும், நமது ஊரிலே இஸ்லாம் இருக்க வேண்டும், நமது சமுதாயத்திலே இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும். அதற்காக நமது பங்களிப்பை நாம் எந்த அளவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே நம்மிடத்திலே கண்டிப்பாக கேள்வி கேட்பார். இந்த கேள்விக்கு நாம் எல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே அவர்கள் நம்மிடத்திலே கொண்டு வந்து தந்தார்கள் அல்லவா. அப்படியான இந்த மார்க்கம் இன்று நமக்கெல்லாம் எப்படி வந்தது நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நான் பிறந்தது முதல் இதுவரைக்கும் என்னுடைய இந்த இவ்வளவு வயது வரைக்கும், ஒருவருக்கு 50 வயதா, 55 வயதா, 60 வயதா, 40 வயதா, தன்னுடைய இந்த இவ்வளவு கால வாழ்க்கையிலும் இந்த இஸ்லாத்துக்காக நான் என்ன கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறேன், என்ன துன்பம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது பொருளாதார ரீதியாக கூட ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் பட்ட வறுமையில 1/1000 எனக்கு வந்திருக்கிறதா? ஒரு முழு நாளும் நான் பட்டினியோடு இருந்திருக்கிறேனா? கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறேனா? அன்று சஹாபாக்கள் பட்ட அந்த வறுமையில அளவு எனக்கு வந்திருக்கிறதா? அதாவது இரண்டு வழியிலும் நமக்கு துன்பம் கிடையாது. மார்க்கத்தை அனுஷ்டிப்பதனூடாகவும் நமக்கு துன்பம் கிடையாது. பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நாம இஸ்லாத்துல சந்தோஷமாக இருக்கின்றோம், முஸ்லீம்களாக கண்ணியமாக இருக்கின்றோம், கௌரவமாக இருக்கின்றோம், எல்லாமே நமக்கு இருக்கின்றது. அதே மாதிரியாக பொருளாதாரத்திலும் நல்ல நிலைமையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற நாம் எல்லாம் இந்த மார்க்கத்தை இப்படியான நிலையில் இருந்து கொண்டும் இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு நமக்கு முடியவில்லை என்று சொன்னா, அதற்கு நாம் தயாரில்லை என்று சொன்னா, மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அஃஹசிப்தும் அன்னமா கலக்கனாக்கும் அபசன் வாண்ணக்கும் இலைனா லாத்ருஜாவும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா உங்களை வீணுக்காகத்தான் படைத்திருக்கின்றோம் என்றும், விசாரணைக்காக மறுமை நாளையிலே நம்முன்னே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்கின்றான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் தகுதி நம்மில் யாரிடம் இருந்து கொண்டிருக்கின்றது? அல்லாவே, நான் வீணாக வாழ்க்கையை கழிக்கவில்லை, விளையாட்டாக வாழ்க்கையை கழிக்கவில்லை, அது உனக்கு நன்றாக தெரியும். என்னால் முடிந்த அளவுக்கு உனது மார்க்கத்துக்காக நான் என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன். உனக்கு இபாதத்தை செய்வதற்காக எனது நேரங்களையும் காலங்களையும் நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற தைரியம் நம்மிலே எத்தனை பேருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது? சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்கள், நமது சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம், அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஜாஹிலியத்திலே அறியாமையிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நமது வாலிப சமுதாயம் நமக்காக மறுமை நாளையிலே சபாத்து செய்வதற்காக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் ஆசையும் அர்ப்பணிப்பும் நமது இளம் சமுதாயத்திலே இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அன்று சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அதாவது அல்லாஹு தஆலா நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கினான், அவருடைய சொந்த நலத்துக்காக ஒரு பிரார்த்தனை செய்தால் உடனடியாக அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் வழங்கி இருந்தான். அப்படியான அந்த சந்தர்ப்பத்தை அனைத்து நபிமார்களும் பயன்படுத்திக் கொண்டார்கள். அனைத்து நபிமார்களும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் நான் அந்த சந்தர்ப்பத்தை எனது உம்மத்துக்காக நான் பாதுகாத்துக் கொண்டேன், எனக்காக நான் அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. தாய் பிள்ளையை பயன்படுத்தி இருக்கலாம், ஹிஜ்ரத்து செல்லும் போது பயன்படுத்தி இருக்கலாம், உதேபியாவிலே பயன்படுத்தி இருக்கலாம், அதாவது உஹது களத்திலே பயன்படுத்தி இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை அவர்கள் பயன்படுத்துவதற்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பாருங்கள். உஹது களத்திலே பல்லுடைந்த நேரத்திலே அந்த துஆவை பயன்படுத்தி இருந்தால் எதிரிகள் துவம்சம் செய்யப்பட்டிருப்பார்கள், தூண்டோடு அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அப்படியான அந்த வாய்ப்பை எனது உம்மத்துக்காக நான் பாதுகாத்துக் கொண்டேன். எதற்காக தெரியுமா? மறுமை நாளில் மாஹ்ஷர் மைதானத்தில் எனது உம்மத்துக்காக ஷபாஅத் செய்வதற்காக அந்த சந்தர்ப்பத்தை நான் பாதுகாத்துக் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். இந்த நபியை போல இரக்கமுள்ள நபியை வரலாறு காணவில்லை. வரலாற்றில் நாம் படித்து பார்த்தா நமக்காக அனுப்பப்பட்ட இந்த நபியை போல இரக்க சுபாவம் கொண்ட வேறெந்த நபியும் இல்லை. அல்லாஹ் அவருக்கென்று கொடுத்த அந்த வாய்ப்பை தனது உம்மத்துக்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள். எதற்கு? துனியாவில் அந்த உம்மத்துக்கு உதவி செய்யவல்ல, மறுமை நாள்ல சுவர்க்கமா நரகமா என்று போராட்டம் நடத்தி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த இக்கட்டான நேரத்திலே உம்மத்துக்கு உதவி செய்வதற்காக அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பாதுகாத்து வைத்தார்கள். மறுமை நாளையிலே நமக்காக இந்த நபி சபாத்து செய்வதற்காக இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பாதுகாப்பாக வைத்துவிட்டு தான் மௌத்தாகி இருக்கின்றார்கள். அல்லாஹ் நிச்சயமாக மறுமையிலே அவர்களுக்கு கொடுக்க போகின்றான். அப்படியான இரக்கமுள்ள அந்த நபியை பின்பற்றுவதற்கு நமது இளம் சமுதாயத்துக்கு விருப்பம் இல்லை. ஆடை அணிகிறார்களா? கலசம் போடுகிறார்களா? சினிமா கூத்தாடிகளைப் போல கலசம் போடுகின்றார்கள். நமது குமரி பெண்கள் ஆடை அணிகின்றார்களா? சினிமா கூத்தாடிகளைப் போல அந்த அவர்களுடைய ஆடைகளை அணிகின்றார்கள். முகத்திலே வைக்கின்ற தாடி ஆனாலும் கூட அந்த சினிமாக்காரனை போல தாடி வைக்கின்றார்கள். தலையை முடிவெட்டுகின்ற போதும் கூட அவர்களைப் போல முடிவெட்டுகின்றார்கள். யார் இவர்கள் எல்லாம்? நம்மை சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்ற அந்த நபி அவர்களுடைய வரலாறை பார்க்கின்றோம். ஆனால் இந்த கூத்தாடிகள் எல்லாம் நம்மை நரகத்தின் பால் இட்டுச் செல்வதற்காக அவர்கள் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான இந்த கூத்தாடிகளை பின்பற்றுவதிலே நமது மக்களுக்கு அந்த அளவு ஆர்வம் ஆசையும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை போல நம்முடைய முழு உடலையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். முழு உடையையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். முழு அமைப்பையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முழுமையாக தாடி வைத்திருந்தார்கள். இதுவரைக்கும் தாடி வைக்காத எல்லோரும் தாடி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆடை அணியும் போது ஆண்கள் அணியக்கூடிய ஆடையுடைய அளவை கரண்டைக்கு மேல் அணியுமாறு நமக்கு கட்டளையிட்டார்கள். கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணத்தோடு அவர்கள் பின்பற்றினார்களோ அதே மாதிரியாக நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். இபாதத்துகளிலே அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்றுவோம். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அந்த நபிகளாரை நாம் முழுமையாக பின்பற்றுவோம். ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதோடு முன்பின் சுன்னத்துகளை தொழுவதோடு இரவு வணக்கங்களிலே கூடுதலாக ஈடுபடுவோம். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இரவு வணக்கம்தான். அந்த இரவு வணக்கத்திலே நாம் முழுமையாக ஈடுபடுவதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். ஏனென்றா அல்லாஹு தஆலா அந்த இரவு வணக்கத்திலே நாம் ஈடுபடுகின்ற நேரத்திலே அவன் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். அல்லாஹு தஆலா அடியார்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக அடியார்களின் பக்கம் நெருங்கி வரக்கூடிய நேரம் அந்த நேரம் தான். அதல்லாத நேரங்களில் எல்லாம் அவன் அரிசியில் இருக்கிறான். நாம் இங்கிருந்து பிரார்த்தனை செய்கின்றோம். ஆனா அந்த இரவுடைய பிற்பகுதியிலே அடிவானத்துக்கு இறங்கி நாம் கேட்கின்ற நமது வேண்டுகோள்களுக்கு காது கொடுப்பதற்காக அவன் காத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் கேட்கின்ற பாவ மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் காத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் கேட்கின்ற நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் வந்தவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மையதுஊனி ஃபஸ்தஜீப லஹு வமன் யஸ்அலுனி ஃபஉதீஹு வமன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅஃஃபிர லஹு. என்னை அழைப்பவர் உண்டா, நான் கொடுக்கிறேன். என்னை அழைப்பவர் உண்டா, நான் பதிலளிக்கிறேன். என்னிடம் கேட்பவர் உண்டா, நான் கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, நான் மன்னிக்கிறேன். சகோதரர்களே, நாம கேட்கிற அந்த கேள்வியைத்தான் நாம அதல்லாத நேரத்தில் கேட்கிறோம். அந்த அடிவானத்துக்கு இறங்க நேரம் அல்லாத நேரத்தில் நாம கேட்கிறோம். அல்லாவே தா, அல்லாவே தா, அல்லாவே தா கேட்கிறான். ஆனா அந்த நேரத்தில் அவன் வந்து நம்மை பார்த்து சொல்றான், நீ கேளு நான் தர்றேன், நீ கூப்பிடு நான் வர்றேன், நீ பாவ மன்னிப்பு தேடு நான் மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நேரம் அந்த கியாமுல் லைல், அந்த இரவு தொழுகை, அதுவும் இரவு தொழுகையிலே பிற்பகுதியிலே தொழப்படுகின்ற தொழுகை, இந்த தொழுகையுடைய நேரத்திலே நாம் நமது ரப்பை நெருக்கமாக சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். அப்படியான அந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்வதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களை பாருங்கள், அதாவது வாட்ஸ்அப்பிலே பேஸ்புக்கிலே பார்க்கிறோம், அதாவது இந்தியாவிலிருந்து சில நடிகர்கள் அதாவது இங்க சவுதி அரேபியாவுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அவருடைய சுற்றுப்பயணம். இந்த சுற்றுப்பயணத்தில் அவர்களை சந்திக்க போகின்றவர்கள் எல்லாம் யார்? இந்துக்களா? அதுல மெஜாரிட்டி பெரும்பான்மை நமது இந்த முஸ்லிம் சமுதாயமாக தான் இருக்கும். இந்த கூத்தாடிகளை போய் சந்திச்சு அவன் முகத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது? ஆனா நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை சந்திப்பதற்கு ஒவ்வொரு இரவிலும் வருகிறான் அல்லவா, அந்த ரப்பை சந்திப்பதற்கு நமக்கு ஆசை இல்லையா? நமக்கு ஒரு ஒரு அப்படியான ஒரு தேவை ஒன்று நமக்கு இல்லையா? அப்படி சந்திக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படக்கூடாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால நான் இறுதியாக உங்களுக்கு சொல்வது, இன்று குத்துபாவிலே சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்காக தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் அர்ப்பணம் செய்தார்கள். அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே எதிரிகளுடைய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அவைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதனால நாம் இன்று நமக்கு அத்தகைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கஷ்டங்கள் இல்லை, ஆனா நாம சுதந்திரமாக மார்க்கத்தை செயல்படுத்த நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்ற இந்த நேரத்திலே முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றுவோம். நம்மை முழுமையாக இஸ்லாமிய தோற்றத்துக்காக நம்மை நாம் மாற்றிக் கொள்வோம். முழுமையாக முகம் நிறைய நாம் தாடி வைத்துக் கொள்வோம். ஏன்? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சுன்னா. தாடி இல்லாதவர்களுடைய முகங்களை பார்க்க நபி அவர்கள் வெறுப்படைந்தார்கள். அப்படியான அந்த நபி அவர்களுடைய விருப்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் முழுமையாக முகம் நிறைய தாடி வைக்கக்கூடியவர்களாக நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் கபூர் செய்வானாக, நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வானாக, மறுமையிலே நமக்கு ஃபிர்தௌஸ் என்ற மேலான சுவர்க்கத்தை தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.